வணக்கம். சங்க இலக்கியத்து மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துல நீங்க பகிர்ந்துகிட்ட சில மூலங்களை நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா அலச போறோம்.
ஆமா,
நற்றிணை, குறுந்தொகை, களித்தொகையில் ஆரம்பிச்சு புறநானூறு, முல்லைப்பாட்டு வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழர்களோட காதல், வீரம், அறம்னு பல விஷயங்களை பார்க்க போறோம்.
ஆமா, இது வந்து வெறும் பாடல்களை படிக்கிறதோட நிக்காது. அந்த வரிகளுக்கு பின்னால இருக்கிற அந்த மனித உணர்ச்சிகள், சமூக அமைப்பு, அன்றைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம்.
அருமை. அப்போ முதல்ல அகத்திணை பாடல்கள் இருந்து ஆரம்பிக்கலாமா?
கண்டிப்பா.
காதல், பிரிவு, நம்பிக்கைன்னு இந்த தனிப்பட்ட உணர்வுகளை பத்தி பேசுற பாடல்கள். நீங்க அனுப்பின நற்றிணை பாடல் ஒன்னு ஒரு உறவோட ஆழமான நம்பிக்கையை பத்தி பேசுது. தலைவன் பிரிஞ்சு போக மாட்டான்னு தலைவர் ரொம்ப உறுதியா சொல்றான்.
அந்த பாடல்ல கபிலர் பயன்படுத்துற உவமைதான் வந்து அதோட உயிரே. மலையில இருக்கிற சந்தன மரத்தோட உச்சியில தேனி கட்டின தேனட மாதிரி அவங்க நட்பு உறுதியானதுன்னு தலைவி சொல்றா. ஆனா அது வெறும் தேன் இல்ல. தாமர மலர்லருந்து எடுத்த மகரந்தத்தையும் சந்தன மரத்திலிருந்து எடுத்த மகரந்தத்தையும் கலந்து செஞ்ச தேன் அது.
ஓஹோ, அப்படியா? நான் அது சும்மா ஒரு தேன் தான் நினைச்சேன். தாமரை, சந்தனம்னு ரெண்டு அழகழகான பூக்களோட தாதுக்கள் கலந்திருக்குங்கிறது ஒரு ஆழமான குறியீடா இருக்கே.
மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது தாமரத்தாது தலைவனோட உள்ளத்தையும் சந்தனத்தாது தலைவியோட உள்ளத்தையும் குறிக்குதுன்னு உரையாசிரியர்கள் விளக்குவாங்க.
ஓஹோ,
ரெண்டு பின்ன உள்ளங்கள் ஒன்னா சேர்ந்து உயரமான ஒரு இடத்துல யாராலையும் கலைக்க முடியாத ஒரு உறவை உருவாக்கியிருக்கு. அதுதான் அந்த ஓமை. இது வெறும் நம்பிக்கை இல்ல, ரெண்டு இதயங்கள் இணையிற வேதியியல்.
ஒரு உறவோட அஸ்திவாரமே இந்த நம்பிக்கைதான்னு நற்றினை காட்டுது. சரி, அந்த காதலோட அளவை, அதோட பிரம்மாண்டத்தை எப்படி வார்த்தைகள்ல சொல்றது? குறுந்தொகையில இதுக்கு ஒரு அற்புதமான பதில் இருக்கு இல்லையா?
ஆமா, எல்லோருக்கும் தெரிஞ்ச அந்த புகழ்பெற்ற வரிகள் தான். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆழவின்றே.
ஆமா,
தலைவி தன் காதல நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானதுன்னு சொல்றா. ஆனா இதுக்கு பின்னால ஒரு சின்ன நாடகமே இருக்கு, தெரியுமா உங்களுக்கு?
அப்படியா? நான் கூட இது ஒரு நேரடியான காதல் பிரகடனம் தான் நினைச்சேன். என்னது?
தலைவன் கல்யாணம் செஞ்சிக்காம காலம் தாழ்த்துறான். அதனால தோழி வேணும்னே அவன் காதல விழணும்னு அவனை இகழ்ந்து பேசுறா. இதுக்கு பேரு இயற்பழித்தல்.
ஓ,
இத வீட்டுக்கு பக்கத்துல ஒழிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற தலைவன் வருத்தப்படக்கூடாதுன்னு தலைவி தன் காதலோட மகத்துவத்தை இன்னும் அழுத்தமா சொல்றா. இதுக்கு இயற்பட மொழிதல்னு பேரு.
ஆச்சரியமா இருக்கு. அப்போ இது ஒரு பொதுவான உரையாடல் இல்ல, காதல உறுதிப்படுத்தி கல்யாணத்தை நோக்கி நகர வைக்கிற ஒரு மறைமுகமான நாடகம்.
சங்க இலக்கியத்தோட அழகே அதுதான். பல சமயம் வரிகளுக்கு நடுவுல சொல்லப்படாத கதைகள் இருக்கும். இது மாதிரி நாடகீயமான தருணங்கள் மட்டும் இல்ல, சில சமயம் காதல் ரொம்ப இயல்பான ஒரு குறும்பட மாதிரி காட்சியிலையும் வரும். நீங்க அனுப்பின களித்தொகை பாடல் ஒரு நல்ல உதாரணம்.
ஆமா, அந்த பாடல் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது. சின்ன வயசுல ஒன்னா மணல் வீடு கட்டி விளையாடி இருக்காங்க. அப்போ அவன் அவளோட பூப்பந்த பறிச்சுட்டு ஓடி இருக்கான்.
பல வருஷம் கழிச்சு இப்போ இளைஞனா வளர்ந்து அவ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான்.
நின்னு தண்ணி வேணும்னு கேக்குறான்.
அவங்க அம்மா ஒரு தங்க கிண்ணத்துல தண்ணி கொடுத்து மகளை அனுப்புறாங்க. ஆனா அவன் தண்ணிய குடிக்காம அவளோட கைய புடிச்சிடுறான். இங்கதான் அந்த காட்சியோட திருப்பமே.
அவ பயந்து போய் அம்மானு கத்துறா. தாயும் பதறிக்கிட்டு ஓடி வராங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சமயோசிதமா இவருக்கு விக்கல் எடுத்துருச்சு, அதான் முதுகுல தட்டினுன்னு ஒரு பொய்ய சொல்லி அவனை காப்பாத்திடுறா.
அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் அவன் மேல இருக்கிற பிரியம், அம்மா கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிற பதற்றம், இது எல்லாத்துக்கும் நடுவுல அவ யோசிச்சு சொன்ன அந்த பொய்.
அது அவளோட புத்திசாலித்தனத்தை மட்டும் காட்டல.
ஆமா, அவன் மேல அவளுக்கு இருக்கிற உரிமையையும் காட்டுது. இதுக்கப்புறம் அவன் கடைக்கண்ணால அவளை கொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுட்டே போறத அவ தோழிகிட்ட சொல்றான். அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு புன்னகை, சின்ன வயசு விளையாட்டு இப்போ இளவயது காதலா மாறிடுச்சுன்னு உறுதி செஞ்சிடுது.
நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாமே காதலோட ஆரம்பம், அதோட உறுதி, விளையாட்டுத்தனம். ஆனா உறவுல விரிசல் வரும்போது காதல் எப்படிப்பட்ட வடிவத்தை எடுக்கும்? நீங்க பகிர்ந்த 500 பாடல் இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில கொடுக்குது.
ஆமா, பரத்தையிடமிருந்து வீட்டுக்கு வர்ற தலைவன் ஒருவித குற்ற உணர்ச்சியோடையும் அதிகாரத்தோடையும் கேக்குறான், நான் இல்லாத நாட்கள்ல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு.
ரொம்ப சங்கடமான சூழல். இதுக்கு தலைவி நேரடியா பதில் சொல்லல, தோழிதான் பேசுறா. அந்த பதில் என்ன ரொம்ப பாதிச்சது.
தோழி சொல்றா, தலைவி உன்னை பத்தி நினைக்கவே இல்ல. அவ இந்த நாட்டு மன்னன் வாழ்க, வயல்கள்ல நெல் பெருகட்டும், நாட்டுல செல்வம் கொளிக்கட்டும்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தான்னு சொல்றா.
அது மட்டும் இல்ல.
ஆமா, அது மட்டும் இல்லாம நீயும் உன்னோட போன பாணனும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனான்னு சொல்றா.
தன்னை வருத்தின கணவனை மன்னிச்சது மட்டும் இல்லாம அவனுக்காகவும் சமூகத்துக்காகவும் அவ வேண்டிக்கிட்டாங்கிறது ஒரு நம்ப முடியாத பண்பு, பெருந்தன்மை.
சரியா சொன்னீங்க. அந்த மனப்பக்குவம் இங்கதான் நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பாருங்க, தலைவி தன் தனிப்பட்ட துயரத்தை கடந்து சமூகம், நாடு, மன்னன்னு சிந்திக்கிறா. அவ தன்னோட அக உலகத்திலிருந்து புற உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறா.
இது ஒரு அருமையான புள்ளி. இதுவரைக்கும் நாம பார்த்த காதல், ஊடல், குடும்பங்கிற இந்த தனிப்பட்ட உணர்வுகள் தான் ஆகும். இதை தாண்டி ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு மனிதனோட கடமை என்னன்னு பேசுறது தான் புறம்.
நிச்சயமா, நீங்க பகிர்ந்த அவ்வையாரோட புறநானூற்று பாடல் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். ரொம்ப எளிமையான வரிகள், ஆனா வலிமையான செய்தி.
நாடா கொன்றோ காடா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நிலத்தை பார்த்து சொல்றாங்க, நீ மேடா பள்ளமா காடா நாடாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, எங்க நல்ல மனுஷங்க வாழ்றாங்களோ அங்க நீயும் நல்லா இருப்பா அப்படின்னு.
இது ஒரு இடத்தோட மதிப்ப அதோட இயற்கை வளங்களை வச்சு இல்ல, அங்க வாழ்ற மக்களோட குணத்தை வச்சு தீர்மானிக்குது. அறமுள்ள மனிதர்கள் தான் ஒரு சமூகத்தோட உண்மையான வளம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க.
உண்மைதான், இது தனிமனித அறம் பத்தி பேசுது. நக்கீரனாரோட இன்னொரு புறநானூற்று பாடல் வந்து இந்த அறத்தை ஒரு சமூக சமத்துவ பார்வையோட அணுகுது. அது இன்னும் ஒரு படி மேல போகுது.
ஆமா, அவர் கேக்குறாரு, உலக ஆள்ற அரசனும் காட்டுல வேட்டையாடுற வேடனும் ரெண்டு பேருக்கும் தேவை ஒரு சில கவளம் சோறும் ரெண்டு ஆடையும் தான். தேவைகள் இவ்வளோதான்னா அப்புறம் எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு?
எதுவ புரட்சிகரமான சிந்தனை. தேவைகள் எல்லாருக்கும் பொதுவானதுன்னா செல்வத்தோட உண்மையான பயன் என்னன்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு.
அதுக்கு பதிலும் அவரே சொல்றாரு, செல்வத்து பயனே ஈதல், செல்வத்தோட ஒரே பயன் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுதான் சொல்றாரு.
அப்படி செய்யலன்னா
வாழ்க்கையோட நோக்கங்களான அறம், பொருள், இன்பம் மூணையுமே இழந்துடுவான்னு எச்சரிக்கிறாரு. செல்வம்ங்கிறது ஒரு சமூக பொறுப்புங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு.
ஆக நாம அக உலகத்துல காதலோட ஆழத்தையும் புற உலகத்துல அறத்தோட உயரத்தையும் பார்த்தோம். இப்போ நீங்க அனுப்புன இறுதி மூலமான முல்லைப்பாட்டுக்கு வருவோம். இது அகத்தையும் புறத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. போர்க்களத்தில் இருக்கிற மன்னனோட புற உலகத்தையும், அரண்மனையில அவனுக்காக காத்திருக்கிற அரசியோட அக உலகத்தையும் ஒரே நேரத்துல இந்த பாடல் காட்டுது.
அரசியோட துயரத்தை காட்டும் போது விருச்சி கேட்டல்னு ஒரு நிகழ்வு வருது. அது என்ன?
விருச்சி வர நற்சொல் கேக்குறது. தலைவன் எப்ப திரும்புவான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அரசியோட தோழிங்க ஊருக்கு வெளியில போய் நல்ல செய்தி ஏதாவது காதல விழுமான்னு காத்திருக்காங்க. அப்போ ஒரு இடையர்குல பெண் தன் கன்றுகிட்ட, கவலைப்படாத, உன் தாய் பசு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்னு சொல்றத கேக்குறாங்க.
ஓ, இது ஒரு நல்ல சகுனமா எடுத்துக்கப்படுது. தலைவன் வருவாங்கிறதுக்கு ஒரு ஆறுதல்.
ஆமா, அதே சமயம் காட்டுல அமைச்சிருக்கிற மன்னனோட பாசறை ரொம்ப தத்ரூபமா வர்ணிக்கப்படுது. முள்வேலி, காவல் காக்கிற யானைங்க, வில்லையும் வேலையும் வச்சு அமைச்ச கூடாரங்கள்னு அந்த சூழலே கண் முன்னாடி வருது. ஆனா இந்த பாடலோட உச்சகட்டமான காட்சி அந்த பாசறையில தூக்கமே இல்லாம படுத்திருக்கிற மன்னனோட மனநிலைதான்.
அவர் அடுத்த நாள் போருக்கான வியூகத்தை பத்தி தானே சிந்திச்சிருக்கணும்.
அதுதான் இல்ல, அவர் அதை பத்தி சிந்திக்கல. அவர் எதுக்காக வருத்தப்படுறாரு தெரியுமா? போர்ல காயம்பட்ட யானைகளையும், வலியால துடிக்கிற குதிரைகளையும், தனக்காக போரிட்டு விழுந்த வீரர்களையும் நினைச்சு தூக்க வராம தவிக்கிறாரு.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம எப்பவுமே ஒரு மன்னனை வெற்றியை மட்டும் கொண்டாடுறவனாதான் பாக்குறோம். ஆனா போரோட வழிய உணர்ற, தன் வீரர்களோட துன்பத்துல பங்கெடுக்கிற ஒரு மனிதனை அவனை பாக்குறது
அந்த பாத்திரத்துக்கே ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது இல்லையா? அவன் ஒரு வெற்றியாளன் மட்டும் இல்ல, ஒரு தலைவன்.
ஆமா,
அதே நேரத்துல அரண்மனையில 7 அடுக்கு மாளிகையில அரசி பிரிவோட துயரத்துல கண்ணீர் விடுறா. அவ உடம்பு மெலிஞ்சி போட்டிருக்கிற நகையெல்லாம் கழண்டு விழுது. கடைசியில பகைவரை வென்று வெற்றி முழக்கத்தோட மன்னன் திரும்புற தேரோட ஓசை அவ காதுல விழுது.
அந்த பாடல் அதோட முடியுதா?
இல்ல, மன்னன் திரும்பி வர்ற வழியில இருக்கிற முல்லை நிலம் வர்ணிக்கப்படுது. போர் நடந்த காலத்துல வறண்டு போயிருந்த நிலத்துல இப்ப மழை பெஞ்சு செழிப்பா இருக்கு. காயா, கொன்றை, காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குது, மான்கள் துள்ளி விளையாடுது. போரோட அழிவுக்கு பிறகு வர்ற அமைதியையும் இயற்கையோட மறுபிறப்பையும் இது காட்டுது.
குறுந்தொகையில காதலோட பிரம்மாண்டத்துல ஆரம்பிச்சு கலித்தொகையோட ஒரு சின்ன புன்னகை வழியா புறநானூற்றோட சமூக அறம் வரைக்கும் பயணிச்சு கடைசியில முல்லைப்பாட்டுல ஒரு மன்னனோட தூக்கமில்லாத ராத்திரியில வந்து நிக்கிறோம்.
இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம், இயற்கைங்கிறது வெறும் பின்னணி இல்ல, அது மனித உணர்வுகளோட உருவகம். தேனடை, கடல், மழை மேகம், பூக்கள்னு எல்லாமே மனித மனசோட வெவ்வேறு நிலைகளை தான் காட்டுது.
உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த பாடல்கள் வாழ்க்கைய அகம்னும் புறம்னும் பிரிச்சு பார்க்குது. ஆனா முல்லைப்பாட்டுல போர்க்களத்துல இருக்கிற மன்னன் தன் புறக்கடமையே செஞ்சுக்கிட்டே அரசியோட பிரிவால வர்ற தன் அகவலியையும் சேர்த்தே அனுபவிக்கிறான். அப்போ இந்த அகமும் புறமும் உண்மையிலே தனித்தனி உலகங்கள் தானா, இல்ல ரெண்டும் ஒன்னோடொன்னு பிரிக்க முடியாதபடி பின்னி பணிஞ்சிருக்கா? இன்றைய உங்க வாழ்க்கையில உங்க கடமைகள் நிறைஞ்ச புற உலகமும் உணர்வுகள் நிறைஞ்ச அக உலகமும் எங்க எப்படி சந்திக்குது?